என் அன்பு சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கின்றார் என்று இந்த காரியத்தை உங்க இருதயத்தின் ஆழத்துல அது நிச்சயமாக உங்களுக்கு தெரிய வேண்டும், புரிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கின்றார். அவர் எப்படி உங்களை நேசித்தார்? தன் உயிரை உங்களுக்காக கொடுத்தார். இந்த பூமியில யார் யாரும் நம்ம மேல் நேசிக்கிறவர் இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சகலத்தையும் உங்களுக்காக கொடுத்தார். தன் உயிரியை உங்களுக்காக கொடுத்து அந்த கல்வாரி சிலுவையில தொங்கினார். சகோதரர்களே, இப்போது நீங்க எந்த பிரச்சனையாக நீங்க எதிர்நோக்கினாலும் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குற காட்சியை பாருங்க. அந்த சிலுவையில உங்களுக்காக தன் முழு ஒன்று கூட வைக்காதபடி முழுசாக உங்களுக்காக கொடுத்து பாதாளத்துக்கு இறங்கி மூன்றாம் நாள் உயிர் தெரிந்து பிசாசை வென்றார், மரணத்தை வென்றார். இது எல்லாம் எதுக்காக செய்தார்? பிதா உங்களையும் என்னை நேசிக்கிறனால் தன் ஒரே மகன் இயேசு கிறிஸ்து அனுப்பி இதை நமக்காக செய்தார். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 5:5-32 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, பவுல் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்து இயேசுவுக்கும் சபைக்கும் உள்ள தொடர்பை பத்தி பேசுகின்றார். ஒருத்தவங்க திருமணம் பண்ணப்ப தன் தாயை தன் தகப்பனின் தாயும் விட்டு பிரிந்து அவங்க இருவரா இல்ல உருவாக ஒருவரா இருப்பார்கள். இது பெரிய ரகசியம். நான் என்னத்தை குறித்து சொல்கிறேன்னா, கிறிஸ்து இயேசுக்கும் தன் சபைக்கும் உள்ள உறவை குறித்து பேசுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு யூதனோட வழிமுறையை குறித்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த வசனத்துக்கும் யூதர்களோட அவங்களோட பாரம்பரிய அவங்க திருமணம் பண்றதுக்கு முன்ன எப்படி சில காரியங்கள் நடக்கும் சொல்லி நம்ம பார்ப்போம். ஒரு ஒரு வீட்டுல இந்த தகப்பன் தன் பிள்ளைய தன் மகனை அனுப்புகின்றார். அவனுக்கு பிரித்த ஒரு பெண்ணை பாக்கிறதுக்கு ஒரு பட்டணத்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, அது எத்தனையோ மைல் தூரமா இருக்குன்னலாம், அந்த இடத்துக்கு அனுப்பி அந்த யூதன் வந்து போய் பாக்குறார். அவர் பொண்ணை போய் பாக்குறார். அந்த பொண்ணை போய் அவர் பார்க்கப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணோட தகப்பன்ட்ட அந்த பொண்ணை கேட்கறதுக்கு டவுரி கொடுக்கிறார். டவுரி நமக்கு தெரியும், டவுரி சில நேரத்தில் ஆளு காசு கேட்பாங்க. அதே போல அந்த டவுரி இயேசு கிறிஸ்து தன் உயிரையே கொடுத்தார். ஏன் இந்த உயிரை கொடுத்தார்னா, ஏன் உயிரை கொடுத்தாருன்னா, பாருங்க, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய அவர் இருந்தார் பரலோகத்துல. அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது. வந்து மனிதனாக பிறந்து அவர் வளர்ந்தார். அதே போல இந்த யூதன் அப்பாவை விட்டு போய் இன்னொரு பட்டணத்துல அந்த பெண்ணை போய் பார்த்து அந்த பெண்ணோட தகப்பன்ட்ட அந்த பெண்ணை கேட்கறதுக்கு அவன் ஒரு தௌரியை கொடுப்பான், பணம் கொடுப்பான், இல்ல சில காரியங்களை கொடுப்பான். அப்ப அது கொடுக்கப்ப கூட அந்த பெண்ணு இந்த யூதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முடியாது. இயேசு கிறிஸ்து நம்ம இடத்துல வந்து யாரோ ஒரு நம்மளுக்கு இயேசு கிறிஸ்துவோட செய்தி சொல்லியிருக்கலாம், ஆனா நம்ம ஏற்றுக்கொள்ளப்ப இயேசு கிறிஸ்து நம்மளை விடுதலை செய்கின்றார். எங்கிருந்து விடுதலை செய்கிறார்? பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை செய்கின்றார். அந்தகார வல்லமிலிருந்து விடுதலை செய்கிறார். சூழ்நிலிருந்து விடுதலை செய்கின்றார். ஆனா அந்த விடுதலை செய்யறப்ப அது சாதாரணமா அந்த விடுதலை நமக்கு வரல. அந்த விடுதலையை நம்ம வாங்க அவர் நம்மளை அவரோட ராஜ்யத்துக்கு கொண்டு வரத்துக்கு தன் உயிரியை கொடுத்தார். அதனால தான் வேதம் எழுதியிருக்கு, நம்ம பொண்ணுனாலும் வெள்ளினாலும் வாங்கப்படவில்லை, நம்ம வெளியேறப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் வாங்கப்பட்டோம் என்று சொல்லி. அதே போல இந்த யூதன் தன் பெண்ணை திருமணம் பண்ற பெண்ணை கேட்கப்ப, அதாவது அந்த பெண்ணோட அப்பா கேட்கறத இந்த மனுஷன் கொடுக்க வேண்டும், இந்த யூதன் கொடுக்க வேண்டியது. அப்ப ஏற்றுக்கொள்ளப்ப இவங்க ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளப்ப அவங்க வந்து சாப்பிடுவாங்க, பகிர்ந்து கொண்டு சாப்பிடுவாங்க. ஒரே கிணத்துல தண்ணி இவங்க குடிச்சிட்டு அந்த பெண்ணுகிட்ட கொடுப்பாங்க. அந்த பெண்ணு அதை ஏற்றுக்கொண்டார். அந்த நிச்சயத்தை அந்த பெண்ணு ஏற்றுக்கொள்ளுது, அந்த 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 யூதனை ஏற்றுக்கொள்ளுது. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ரா பூஜனையில மத்திய உட்கார்ந்துக்க கூட அவர் ரொட்டை பித்து கொடுத்தார். அவர் ரொட்டியை பித்து கொடுத்துட்டு பலரசத்தை எடுத்து கொடுத்தார். இதோ உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தம் சொல்லி அவரு குடிச்சிட்டு எல்லாருக்கும் கொடுத்தார். அந்த அப்போஸ்தலர்கள் யாரும் கொடுத்தாங்க. சகோதரர்கள், அதே தான் அந்த யூதன் அதே மாதிரி செஞ்சுட்டு அந்த பெண்ணுகிட்ட அந்த தண்ணியை கொடுக்க அந்த கிண்ணத்தை கொடுக்கப்ப அந்த பெண்ணு குடிக்கப்ப அந்த பெண் ஏத்துக்கொள்றானா, நான் இந்த மனுஷனை என் கணவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணல, அவங்க நிச்சயிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா யூதனோட பரம்பரையின்னு பார்க்க போனா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க போல ஆயிரும். நிச்சயம் அது வந்து நிச்சயத்தோடு கொஞ்சம் உயரமான ஒரு காரியம். இப்போது அந்த யூதன் என்ன செய்வானா, அந்த யூதன் அந்த பெண்ணுக்கு சில பரிசுகளை கொடுப்பான். பரிசுகளை கொடுத்துட்டு அவன் திரும்ப தன் தகப்பனோட வீட்டுக்கு போவான். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் 40 நாள் இந்த பூமியில நடந்து அவர் பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டார். அவர் திரும்பவும் வரப்போகின்றார். ஆனா அவர் பரலோகத்துக்கு எடுத்து பெரும்போடு பின்பு நமக்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தார். அதே போல இந்த பெண்ணுக்கு பரிசை கொடுத்துட்டு போவான் இந்த யூதன். அப்ப இந்த பெண்ணு அந்த பரிசை எடுத்துக்கொண்டு சிலத்துல மோதிரம் இந்த மாதிரி கொடுத்துட்டு போவான், சில ஆவணங்களை கொடுத்துட்டு போவான். இந்த பெண்ணு என்ன செய்யும்னா, இந்த யூதன் அவன் என்ன செய்யணும், அவன் திரும்ப அவனோட பட்டணத்துக்கோ அவனோட வீட்டுக்கோ அவங்க அப்பாவோட வீட்டுக்கு யூதனோட அப்பாவோட வீட்டுக்கு போயிட்டு இப்போது அந்த திருமணம் பண்ண போற அந்த மனைவிக்கு ஒரு வீட்டை கட்டுவான். ஆனா அந்த வீட்டை கட்டுறதுக்கு இந்த யூதனோட தகப்பன் எப்படி கட்டி முடிக்கணும், அது எப்படியாக இருக்கணும் சொல்லி அந்த தகப்பன் அனுமதி கொடுத்தா தான் அவன் திரும்ப வந்து தன் நிச்சயிக்கப்பட்ட அந்த பெண்ணை எடுக்க முடியும். அதனால இந்த யூதன் என்ன செய்வார்னா, இது வந்து ஒரு காலகட்டமாகும், சில நேரத்துல 1 வருஷம் ஆகணும், 2 வருஷம் கூட ஆக முடியும். அதனால அந்த காலத்துல வந்து இந்த போன் எல்லாம் இல்ல பேசுறதுக்கு. இந்த பெண் இந்த இன்னொரு பட்டணத்துல இருக்கப்ப அவளுக்கு என்ன நிச்சயம்னா, அந்த குடுத்துட்டு போன அந்த பரிசுகளை அவ பார்த்து அத்தனை தூரம் அதை கொடுத்து யோசிப்பா. அவ என்ன செய்வானா, அவ பெண்ணா இருக்கிறதுனால கூட அந்த பட்டணத்துல இருக்கப்ப கூட அங்க கூட வாலிபர்லாம் இருப்பானுங்க, டிஸ்டர்ப் பண்ணுவானுங்க, கச்சூர் பண்ணுவானுங்க. ஏன் ஒன்னு நிச்சயம் பண்ணிட்டு போன என்ன அவ்வளவு நாள் ஆச்சுன்னு காணும், 6 மாசம் ஆச்சு இன்னும் காணும், 1 வருஷம் ஆச்சு இன்னும் காணும், அவன் வரமாட்டான் இப்படின்னு கூட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த நிச்சயிக்கப்பட்ட இந்த பெண் இவ என்ன செய்வானா, அவ ஒரு முக்காடு போட்டுக்குவா. ஏன்னா ஏன் முக்காடு போறேன்னா, நான் இன்னொருக்கு சொந்தமானவன். நீங்க பாத்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல நிச்சயம் பண்ணா மோதிரம் போட்டுக்கப்ப சரி, ஓ மோதிரம் போட்டா இவங்க நிச்சயம் பண்ணிட்டாங்க இன்னொரு ஆளோட, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படி. அதே போல அவங்களுக்கு கூட அதுக்காக அந்த மோதிரத்தை போட்டு அவங்க யோசிப்பாங்க, நான் வந்து இன்னொரு ஆளோட நிச்சயம் பண்ணிட்டேன், நான் வந்து கன்னிகையாக பத்தினியாக கன்னிகளாக நடந்து கொள்ளணும், நான் இல்லாத வேலைலாம் செய்ய முடியாது, போயிட்டு எங்கேயாவது யாரு கூட போய் சுத்துறது இதெல்லாம் முடியாது. கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க. அப்படியே அந்த நிச்சயிக்கப்பட்டவன் கேள்விப்பட்டானா, என்ன அந்த பொண்ணு நீ நிச்சயம் பண்ணிட்ட, பாக்குற அந்த நைட் கிளப் இருக்குது, இங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கு, அங்க போய் ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு வருது இப்படிலாம்னு சொன்னா என்ன நடக்கும்? ஆனா அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்மளோட ஆவிக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்தோடு சேர்ந்துகிட்டு உலகம் செய்யறது போல இருந்தா இயேசு கிறிஸ்து இவர் திரும்ப வரப்போகின்றார். இப்ப அவர் சொல்றாரு வசனத்துல, நீ எடுத்து பாத்தீங்கன்னா, அவரு நான் போகின்றேன், போகி உங்களுக்காக நான் வாசஸ்தலத்தை உங்களுக்காக தயாரா பண்ணிடுறேன், அது முடிஞ்ச நான் திரும்ப வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். ஆனா எப்ப வருவாருன்னு சொல்லிட்டு அது பிதாவுக்கு தான் தெரியும் சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏன்னா அந்த யூதன் கூட நிச்சயிக்கப்பட்ட கூட்டிட்டு போறான்னு சொல்லிட்டு அது அவங்க அப்பாவுக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க அப்பா பாப்பாரு வீடெல்லாம் கரெக்டா இருக்குதா, என் மகன் சில நேரத்துல வீடு கொஞ்ச நேரத்துல கரெக்டா செஞ்சிருக்க மாட்டான், இல்ல எல்லாம் அந்த அவங்க வரங்கப்ப அவங்களுக்கு வந்து எல்லாம் சொகுசா எல்லாம் ரைட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் தீர்மானிக்கணும். அப்ப அவங்க அப்பா தீர்மானிச்சோடதான் அவரு தன் மகனை சொல்ல, ஓகே நீ போய் இப்ப போய் உன்னோட நிச்சயிக்கப்பட்ட அந்த பெண்ணை போய் கூட்டிட்டு வான் சொல்லப்பதான் அப்பதான் போவாரு இந்த யூதன் போவான் அந்த பட்டணத்துக்கு கூட்டிட்டு வரத்துக்கு. அவன் பூடு இந்த காலம் போல அங்க காடி இல்ல, அந்த காலத்துல வந்து என்ன இந்த ஒட்டகத்தையும் குதிரையும் வச்சு போன நாள் அது சில நேரத்துல எத்தனையோ வாரம் ஆகும் போய் சேர்றதுக்கு அந்த 100 பட்டணத்துக்கு. சோ அது அவங்களுக்கு தினைக்கும் வேலை இருக்குது. சோ அவங்க போய் அவங்க அந்த இடத்துல அந்த பட்டணத்துல சேர்றதுக்கு எத்தனை மணிக்கு போய் சொல்றாங்க சேருவாங்கன்னு சொல்லி தெரியாது. சில நேரத்துல ராத்திரி இரவுல போய் போய் சேரலாம். ஆனா அவங்க வரப்ப இந்த அந்த பெண்ணை திரும்ப கூட்டிட்டு வரப்ப அந்த பெண்ணு என்ன செய்வான்னா, தினந்தோறும் எப்ப வருவான்னு தெரியாது, இந்த நிச்சயிக்கப்பட்ட இந்த யூதன் தன் கணவன் ஆக போறவன் எப்ப வருவான்னு சொல்லி தெரியுது. அதனால அவ என்ன செய்வானா, அவ தினந்தோறும் ராத்திரில வந்து விளக்க வச்சுட்டு அவனுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசு குறித்து அவ பாத்துக்கிட்டு இருப்பா. இதோ இனி நிச்சயிக்கப்பட்ட இந்த யூதன் என்னோட கணவன் ஆக போறவன் அவன் நிச்சயம் வருவான், அவன் நிச்சயம் வருவான்னு சொல்லிட்டு அவ என்ன செய்வான், அவள் தன்னை தயார்படுத்தி கொண்டு அவளுக்கு உள்ள அவளோட சட்டை அவளோட துணிமணிகள் எல்லாத்தையும் பேக் அந்த அவளோட பொட்டியில எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாளாம். ஏன்னா அவன் வரப்ப நான் போனோம்ட்டு, ஏன்னா அவளுக்கு தெரியும் அந்த 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 கன்னிய ஸ்திரிக்கு தெரியும் நான் வந்து இன்னொரு நோடிவேன், நான் இன்னொருத்தருக்கு நிச்சயப்படுத்தப்பட்டவன், அவன் எந்த நேரத்துல வருவான்னு சொல்லிட்டு அவன் வந்து தன் வீட்டை கொடுத்து யோசிக்க தன் தகப்பனோட அந்த கருத்து யோசிக்க மாட்டான். தன் தகப்பன் சொல்லப்ப இந்த உலகம் அதை குறித்து அவ யோசிக்க மாட்டான். அவ யோசிக்கிறனா எப்ப என் கணவன் வரப்போறா எப்ப. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்மளோட சிந்தையில கூட இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார், அவர் இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார், அவர் எனக்காக வரப்போகின்றார் சொல்லி உங்களோட சிந்தையில இது நினைக்காதபடி இருந்தீங்கன்னா இந்த உலகமும் இந்த உலகம் சொல்ற காரியத்துக்கும் நீங்க சேர்ந்துக்குவீங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், இந்த உலகமும் உலகத்தில் உள்ளது ஆசை உங்களுக்கு இருந்தா தேவனுடைய அன்பு உங்களிடத்துல இல்ல. உலகத்துக்கு நீங்க சிநேகனா சிநேகிதி ஆக நினைச்சீங்கன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதி ஆயிட்டீங்கன்னு சொல்லி வேதம் எழுதிருக்கு சகோதர சகோதரிகளே. ஆனால் நம்மளோட சிந்தை இயேசு கிறிஸ்து வரப்போகின்றார். அதே போல இந்த யூதன் ஸ்திரி இந்த யூதனுக்கு இந்த யூதனோட இந்த கல்யாணம் பண்ணிக்க போறவ நிச்சயப்படிக்க போட்டுறவ இப்ப என்ன சிறனா அவ எப்போ வரப்போறாரு எப்போது வரப்போறான்னு இரவு புழுவும் விளக்கு வச்சு காத்து கொண்டு இருப்பாளாம், விளக்கு வச்சு அவ கொடுத்த பரிசுகளெல்லாம் பார்த்து கொண்டு இருப்பாளாம். அப்ப தேடா நினைக்காத ஒரு நாளைக்கு என்னைக்குன்னு தெரியாத ஒரு நாளைக்கு திடீர்னு அந்த யூதன் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த யூதன் வருவானா, எப்படி வருவானா, அவனோட கூட்டாளியோட வருவானா, அவன் வரப்பு எப்படி வருவானா, பெரிய மேலதாளத்தோடும் சத்தத்தோடு வந்து வந்தோன்னு என்ன செய்வானா, வந்தோன்னு சத்தத்தோடு வந்துட்டு அவ விளக்க வச்சு காத்திருக்கால வந்தோடனே டக்குன்னு அவளை கூட்டிட்டு அவன் போயிருவானா. ஏன்னா அவனு அவனுக்கும் அந்த அந்த பெண்ணோட தகப்பனோட காரியத்துக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் பேசி எல்லாத்தையும் செட்டில் ஆயிட்டாங்க, அவன் தௌரியெல்லாம் கொடுத்து செட்டில் ஆயிடுச்சு, இனிமே வந்து கூட்டிட்டு போறதுதான். சகோதர சகோதரிகளே, நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா 1 தெசலோனியன் 4 எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே அவரே பிரதான தூதர்களோடு வானத்துல ஆரபாரத்தோடு வருந்து நம்ம எல்லாத்தையும் கூட்டிட்டு போவார். கிறிஸ்துவுக்கு முத மறித்தவர்கள முத கூட்டிட்டு போயிட்டு குறிச்சு உயிரோடு இருக்கிறவங்களையும் வானத்துல பிடிக்கப்படுவோம்னு சொல்லி வேதம் எழுதிருக்கு. அது கண்மணி கண்மணி நேரத்துல போய் கண்ண மூடி கண்ணை துறக்கிறதுக்கு அவரோடு பிடிக்கப்படுவோமா வானத்துல. சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரிகளே, இது முக்கியமான ஒரு காரியம். இந்த யூதனுடைய பாரம்பரியம் எப்படி அவங்களோட திருமணமும் நிச்சயமும் திருமணமும் நடக்குமோ, இயேசு கிறிஸ்து இப்ப போய் 2வது வருகை வந்து நம்மளை கூட்டிட்டு போவாரு, நம்மள வந்து இன்னும் பேசுவோம், இனிமே நம்ம டக்குன்னு கூட்டிட்டு போறேன், கண்மணி நல்ல அவரோடு பிடிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். சகோதரர்களே, இந்த காரியத்தில் உங்க சிந்தலை நிப்பாட்டி என் இயேசு கிறிஸ்து என் மனவாளன் திரும்ப வாக போகின்றான். என் மனவாளன் யாரு, என் ஆத்மாவுடைய மனவாளன் இயேசு கிறிஸ்து, அவர் திரும்ப வரப்போகிறான்னு சொல்லிட்டு அவருக்கு நமக்கு கொடுத்த பரிசு என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளுக்கும் என உள்ளுக்கு இருக்கனால கூட அவர் வரப்போகின்றார். பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்கின்ற நம்மில் வாசமா இருக்கின்ற ஆவியானவர் நம்மில் வைராக்கிய வாஞ்சா இருக்கிறார் என்று வேத வசனம் வீணாகவே சொல்லுது. அப்ப என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அவர் வைராக்கிய வாஞ்சா இருக்கிறார். அவர் அன்னார்த்தம் அவர் சொல்றாரு, நீ என்னுடையவர், நீ கிறிஸ்து இயேசுடைய, நீ உலகத்தை சேர்ந்தவன் இல்ல என்னுடையன்னு சொல்லி அவரு உறவு உரிமை கொண்டாடுகிறார். அப்ப உரிமை நம்ம இயேசு கிறிஸ்தோட உரிமை பொருளாக இருக்கப்ப இயேசு கிறிஸ்தோட உரிமையாக இருக்கப்ப நம்ம உலகத்தின் காரியத்துல சகோதர சகோதரிகளே நம்ம கைய போட்டு உழப்பிக்கிட்டு இருந்தோம்னா அது எப்படி ஒரு நிச்சயப்பட்ட ஒரு பெண் உலகத்துல இரவு வராதபடி வீட்டுக்கு வராதபடி எங்கேயோ சுத்திக்கிட்டு தப்பான தகாத காரியங்கள் செய்து கொண்டு இருக்கப்ப அப்படியாக தேவனுடைய கண்களுக்கு அது அருவறுப்பா இருக்கும். சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியானவர் அதை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி வேதம் எழுதியிருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பரிசு, இவர் நம்ம உள்ளுக்கு வாசமா இருக்கப்ப அவர் வருகையின் காலத்துல அதுவே நமக்கு முத்திரையாக இருக்கின்றது. இன்னைக்கு கேட்ட செய்திய நீங்க பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க, ஏன்னா அவங்களுக்கும் தெரிய வேண்டும். சில பேர் வந்து அவர் வருவாரு வருவாரு என்ன ஒரு நாள் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாரும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, அவர் வரக்கா வர்றதை காணமே அப்படின்னு சொல்லி கூட சில பேர் சோர்ந்து போய் உலகத்தோடு போயிட பாத்துருவாங்க. சகோதர சகோதரி, சில பேர் இப்ப ஒரு சபையை எடுத்துக்கொண்டா, இவங்க வந்து இந்த சபையை சேர்ந்தவங்க, அவங்க வந்து அந்த சபையை சேர்ந்தவங்க, இவங்க இந்த டினாமினேஷனை சேர்ந்தவங்க, இவங்க இந்த, அப்படி இல்லை சகோதர சகோதரர்களே, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்க இருக்கிற இடத்துல ஒருத்தர் இருப்பாரு, அங்க எங்கேயோ ஒருத்தர் இருப்பாரு, இந்த ஒரு மூலையில ஒருத்தர் இருப்பாரு. இயேசு கிறிஸ்து வரப்ப அவரு நீங்க எந்த சபையில சேர்ந்தன்னு பார்க்க போறது இல்ல. மேபி நீங்க இருக்கிற சபையில கூட ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் ரசிக்கப்படுவாங்க. அவரோட மனவாட்டி இங்க ஒருத்தர் இருப்பாங்க, அங்க ஒருத்தர் இருப்பாங்க. அதனால சகோதர சகோதரிகளே, சபையை நம்மள வந்து இயேசு கிறிஸ்துகிட்ட கொண்டு போறது இல்ல, நீங்க தான் உங்களோட ஆலயத்தை பரிசுத்தமா வைத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. எப்படி? தேவன் சொல்ற வார்த்தையை பின்படுத்தி நடக்கிறதுக்கு. அப்போது நீங்க எப்படி நீங்க இருக்க வேண்டியதா இருக்குது? அன்பால் நிரப்பப்பட வேண்டியதா இருக்கு, பரிசுத்தமா இருக்க வேண்டியதா இருக்கு, தேவனுடைய நீதியில நடக்க வேண்டியதாக இருக்குது. அவரோட விசுவாசத்துக்கு அவரின் விசுவாசத்தில் நீங்க நடக்க வேண்டியதாக இருக்குது. அவர் செய்வார் இது. நம்மளுடைய எலும்புக்கு எலும்பும் திசைக்கு திசையாக அவர் நம்மளோடு இணைகிறார். இயேசு கிறிஸ்து நாமக்கு ஸ்தோத்திரம்.